சட்டவிரோதமாக படகில் புகலிடம் தேடி ஆஸ்திரேலியாவிற்குள் 13 ஆகஸ்ட் 2012 முதலாம் தேதி ஜனவரி 2014 இடைப்பட்ட காலத்தில் வந்த புகலிடக் கோரிக்கையாளர்கள் தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் பிரிட்ஜிங் இ விசா வழங்கப்பட்டு சமூகத்தில் வாழ அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் 18 ஏப்ரல் 2015 பிறகு தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட்டனர். திணைக்களத்திடம் நீங்கள் சமர்ப்பிக்கும் 3 வருடம் அல்லது 5 வருடம் தற்காலிக பாதுகாப்பு விசா விண்ணப்பத்தில் உங்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை முழுமையாக சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக சொல்ல தவறி உங்கள் விண்ணப்பம் புறக்கணிக்கப்பட்டால் மீண்டும் உங்கள் கோரிக்கைகளை சொல்ல சந்தர்ப்பம் வழங்கப்படாது. ஃபாஸ்ட்ராக் பரிசீலனை நடைமுறையினை விளக்குகிறார் மெல்பர்ன் ஜஸ்டிஸ் கனெக்ட் நிறுவனத்தின் வழக்கறிஞர் அவனிதா செல்வராஜா.
அந்த லெட்டர் கிடைச்சு ஒரு 60 நாள் இல்லாட்டிக்கு 90 நாளுக்கு இடையில அப்ளிகேஷனை போடணும். இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து உங்களோட சரன்சிக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் என்று சொன்ன ஒரு ஒரு டாக்குமெண்ட், இதுலதான் நான் வேற வேண்ட கதையை சொல்ற அந்த டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து போடணும். அதுல நீங்க சக்சஸ்ஃபுல் இருந்தா உங்களுக்கு விசா கிடைக்கும். அதுல அன்சக்சஸ்ஃபுல் என்று சொன்னா IAA என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, அவையிட்ட ரிவ்யூக்கு போகலாம். ஆனா இந்த ரிவ்யூ ப்ரோசஸ்ல உங்களுக்கு போய் இன்டர்வியூ ஒன்றும் நடக்காது, ஒரு சப்மிஷன் கொடுக்கணும், 5 பேஜ் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். ஏன் நீங்க நாட்டுக்கு திரும்பி போகலாம்னு சொல்லி, அதாவது ஏதாவது நீங்க முதல் கொடுக்க முடியாத விவரங்கள் இப்ப கொடுக்க இயலும்னு சொன்னா அதை கொடுக்கலாம். அப்படி புதுசா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொன்னா ஏன் இந்த இன்ஃபர்மேஷனை முதலே கொடுக்கலன்ற ஒரு விளக்கமும் கொடுக்கணும். இதை 5 பேஜுக்குள்ள எழுதி கொடுக்கணும். IAA அதையும் பார்த்து அரசாங்கம் அவங்களுக்கு என்ன கொடுக்குதோ அதையும் பார்த்து திருப்பி இன்னொரு முடிவெடுக்கும். முதல் எடுத்த டிசிஷன் சரியானதா இல்லையான்றது.
நிராகரிக்கப்பட்ட திணைக்களத்தின் முடிவை 6 வாரங்களில் IAA தங்களிடம் உள்ள ஆவணங்களை கொண்டு மீளாய்வு செய்து முடிவு எடுக்கும். திணைக்களம் எடுத்த முடிவை IAA நிராகரித்தால் உங்களின் விண்ணப்பம் மீண்டும் திணைக்களத்திடம் அனுப்பி வைக்கப்படும். அல்லது திணைக்களம் எடுத்த முடிவை IAA ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உங்களது விண்ணப்பம் மீண்டும் நிராகரிக்கப்படும். IAA-யால் நிராகரிக்கப்பட்ட புகலிடக் கோரிக்கையாளர்கள் அம்முடிவை சட்ட மீளாய்வு செய்யும்படி பெடரல் சர்க்கியூட் நீதிமன்றத்தினை அணுகலாம். IAA முடிவு வந்த தேதியிலிருந்து 35 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் சமர்ப்பித்திருக்க வேண்டும்.
35 நாளுக்கு இடையில பெடரல் சர்க்கியூட் கோர்ட்ல அப்ளை பண்ணணும். 28 நாளுக்கு தான் பிரிட்ஜிங் விசா வேலிடா இருக்கும். சோ IAA டிசிஷன் வந்து 28 நாளுக்கு தான் உங்களோட பிரிட்ஜிங் விசா வேலிட். சோ அந்த 35 நாளே கொஞ்சம் கூட நேரம் தான். ஏண்டா அந்த உண்மையில 28 நாளுக்கு இடையில அப்ளை பண்றதுதான் நல்லம். ஏண்டா அப்ளை பண்ணின அப்புறம்தான் உங்களுக்கு திருப்பி ஒரு விசா கிடைக்கும். பிரிட்ஜிங் விசா ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும், அந்த எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். பிரிட்ஜிங் விசா இல்லாம நாட்டுல இருக்கிறது அன்லாஃபுல்லா இருக்கிறது. சோ அந்த நேரம் டிபார்ட்மெண்ட் அது உங்களை கைது செஞ்சு திருப்பி டிடென்ஷன்ல போடலாம்.
ஆனால் 35 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் சட்ட மீளாய்வுக்கு விண்ணப்பிக்கும் போது காலம் தாழ்த்தி விண்ணப்பித்ததற்கான சரியான காரணங்கள் சொல்லப்பட வேண்டும். நீதிமன்றத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது கிட்டத்தட்ட $615 கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்களுக்கு அதை கட்டுவதற்கு நிதி வசதி இல்லையெனில் அக்கட்டணத்தை தள்ளுபடி செய்யும்படி நீதிமன்றத்தை கோரலாம். பெடரல் சர்க்கியூட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் சட்ட மீளாய்வு விண்ணப்பத்தில் திணைக்களம் முதல் பிரதிவாதியாகவும் IAA 2ம் பிரதிவாதியாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இவ்விண்ணப்பத்தில் நீங்கள் சொல்லும் காரணங்கள், அதாவது கிரவுண்ட்ஸ், கடைசியாக உங்களை பரிசீலனை செய்த அதிகார சபை IAA பரிசீலித்த முறையில் குடிவரவு சட்ட பிழைகள் உள்ளதை சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும். இவ்விண்ணப்பத்தில் நீங்கள் எழுதும் கிரவுண்ட்ஸ் மிகவும் முக்கியமானவைகளாகும். இதை திருத்துவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் பின்னர் வழங்கப்படும். பெடரல் சர்க்கியூட் நீதிமன்றம் உங்களை அகதியா என்று பரிசீலிக்காது. உங்களுக்கு ஆஸ்திரேலியா பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா என்றும் பரிசீலிக்காது. அதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை. விசா வழங்கும் அதிகாரம் குடிவரவு அமைச்சரின் திணைக்களத்திற்கு மட்டுமே உள்ளது. ஆகவே நீதிமன்றம் உங்களை பரிசீலித்த IAA சட்டத்திற்கு உட்பட்டு விசாரித்திருக்கிறதா அல்லது உங்களை பாரபட்சமற்ற முறையில் விசாரித்திருக்கிறதா என்றுதான் பார்க்கும். IAA சட்ட பிழை விட்டிருப்பது நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் உங்கள் வழக்கை மீண்டும் சரியாக விசாரிக்கும்படி IAA-விற்கு அனுப்பி வைக்கும். சட்ட பிழை விட்டிருப்பது நிரூபிக்கப்படாவிட்டால் உங்களது நீதிமன்ற சட்ட மீளாய்வு விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். சரி, அடுத்ததாக உங்களது வழக்கை நீதிமன்றம் விசாரிக்க செய்ய வேண்டிய ஆயத்தங்களை பார்ப்போம். நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு வழக்கு எண்ணும் பொய் பெயரும் ஃபர்ஸ்ட் கோர்ட் டேட் முதல் நீதிமன்ற தேதியும் கொடுக்கப்படும். பாதுகாப்பு கருதி உங்களது பெயர் நீதிமன்றம் வெளியிடும் கோப்புகளில் பாவிக்கப்படாது, பொய் பெயரே பாவிக்கப்படும். ஃபர்ஸ்ட் கோர்ட் டேட் முதலாம் நீதிமன்ற தேதி விசாரணை ரெஜிஸ்டர் முன்னிலையிலும் நடக்கலாம், அல்லது உங்கள் வழக்கை விசாரிக்க உள்ள நீதிவான் முன்னிலையிலும் நடக்கலாம். இதில் உங்கள் வழக்கை விசாரணை செய்வதற்கான அட்டவணை தயாரிக்கப்படும். வழக்கறிஞர் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு முதல் பிரதிவாதி அமைச்சரின் வழக்கறிஞர் இந்த அட்டவணை ஆணைகளின் மாதிரிகளை தயாரித்து கொண்டு வருவார்.
பெருசா ஒன்றுமில்லை, உங்களோட கேஸ் இந்த நடவடிக்கை இந்த டைம் டேபிள ஸ்கெட்யூல் பண்றதுதான் அந்த ஹியரிங்ல நடக்கும். அடுத்த ஹியரிங் அப்ப ஃபைனல் ஹியரிங் அப்ப எந்த தேதிக்கு இடையில உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், எந்த எந்த டேட்டுக்கு இடையில உங்களோட அமெண்டட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், அதே மாதிரி மற்ற பார்ட்டி அதாவது டிபார்ட்மெண்ட் எந்த டேட்டுக்கு இடையில அவையில இருந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், இந்த தேதியில கோர்ட் செட் பண்ற ஒரு ஹியரிங் டேட் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட்.
எப்போது நீங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட விண்ணப்பம் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும், உங்களின் நீதிபதி யார், அவர் என்ன மாதிரியான விசாரணைக்கு தேதி கொடுத்துள்ளார் என்பதைதான் ஃபர்ஸ்ட் கோர்ட் டேட் ஆணைகளின் மாதிரியில் நீங்கள் கவனிக்க வேண்டும். இத்தேதிகளை நீங்கள் மாற்ற விரும்பினால் அதனை நீதிமன்றத்தில் அன்று தெரிவிக்கலாம்.
இந்த தேதி உங்களுக்கு சரிப்பட்டு வராது, காலம் காணாது என்று சொன்னா கூட நாள் இதான் காரணங்கள் சொல்லி கேட்கலாம். ஜார்ஜ் கேப்பின மட்டாக்கள்கிட்ட இதுக்கு அவையில் சம்மதிக்கணுமா இல்லையாண்டு அதை பொறுத்து ஜார்ஜ் எடுக்கிற முடிவு.
முதல் நீதிமன்ற தேதி விசாரணையின் போது உங்களுக்கு இறுதி விசாரணை தேதி கொடுக்கப்படலாம், அல்லது சோகோஸ் விசாரணை தேதி கொடுக்கப்படலாம், அல்லது கால் ஓவர் மீண்டும் ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு வரும்படியும் அன்று உங்களுக்கு விசாரணை தேதி கொடுப்பதாகவும் சொல்லப்படலாம். இறுதி விசாரணை தேதி கொடுக்கப்பட்டால் அத்தேதியில் உங்களது வழக்கை நீதிவான் முழுமையாக விசாரிப்பார். சோகோஸ் விசாரணை என்றால் அன்று உங்கள் வழக்கில் வாதாடும் விடயங்கள் உள்ளதா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் நிரூபித்தால் அதே நாளிலோ அல்லது வேறொரு நாளிலோ இறுதி விசாரணை நடைபெறும். காலம் தாழ்த்தி நீங்கள் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் முதலில் கால நீடிப்பிற்கான அனுமதி வழங்குவது குறித்த விசாரணை நடைபெறும். கால நீடிப்பை நீதிபதி வழங்கினால் அதே நாளிலோ அல்லது வேறொரு நாளிலோ இறுதி விசாரணை அல்லது சோகோஸ் விசாரணை நடைபெறலாம்.
இன்டர்லோக்கட்டரி ஹியரிங்ல அப்ளிகன் வந்து சிக்கர் வந்து ஏன் அவையில் இந்த டைம் டிலேக்கு என்ன காரணங்கள்ன்றதை ஜஸ்டிஃபை பண்ணணும் முதலாவதா. மற்றது அவையில் இந்த ஹியரிங் அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ எடுத்து நடத்துறதுக்கு என்னென்ன காரணங்களும் கூட ஃபைல் பண்ணிக்க கொடுக்குற அதே விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட. ஸோ நீங்க பெரோசட் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணிக்க என்ன என்ன எரர்ஸ் ஆஃப் லா இருக்குது, எதுக்காக நீங்க ஃபெரோஸ் சர்க்கிட் கோர்ட்ல அப்பீல் பண்ண வந்திருக்கிறீங்க இந்த விவரங்கள் எழுதி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஹியரிங்லையும் உங்களோட டிசிஷன் மேக்கர் என்ன எரர்ஸ் ஆஃப் லா மேக் பண்ணியிருக்கணும், எந்த விதத்துல எந்த சட்டத்தின்படி நீங்க இந்த அப்பீல எடுத்து நடத்த இருக்கிறீங்க இல்லாட்டிக்கு எடுத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்கன்றதை எடுத்து சொல்லணும்.
நீங்கள் விண்ணப்பித்த போது கட்டிய கட்டணம் தவிர உங்களின் வழக்கை விசாரணை செய்யும் ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு கட்ட வசதி இல்லை என்றால் தள்ளுபடி செய்ய கோரலாம். இப்படியான குடிவரவு வழக்கில் தீர்ப்பு பிறப்பிக்கப்படும் போது காஸ்ட் ஆர்டர் கட்டண ஆணைகள் பிறப்பிக்கப்படும். வழக்கில் தோற்றவர் வென்றவர் இவ்வழக்கை நடத்த செலவான கட்டணத்தை ஏற்க வேண்டும். நீங்கள் இவ்வழக்கில் தோற்றால் அமைச்சரின் வழக்கறிஞரின் கட்டணத்தை ஏற்க வேண்டும். இக்கட்டணத்தை கட்டாமல் மீண்டும் நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்குள் நுழைவது பாதிக்கப்படும். உங்கள் வழக்கை வாதாட உங்களுக்கு வழக்கறிஞர் இல்லையெனில் இறுதி விசாரணையின் போது உங்கள் வழக்கை வாதாட நீங்கள் ஆயத்தமாக வர வேண்டும். எந்த குடிவரவு சட்டத்தை சார்ந்திருக்க விரும்புகிறீர்கள், நீங்கள் சார்ந்திருக்க விரும்பும் பிற வழக்குகளின் விளக்கங்களையும் அன்றைய தினம் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு நீதிமன்றம் மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை வழங்கும். ப்ரோபோனோ இலவச வழக்கறிஞர் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜஸ்டிஸ் கனெக்டை அணுகலாம்.
ஆனா நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா ப்ரோபோனோ கவுன்சில்ஸ் ஒரு பேரஸ்டர் ஒழுங்கு செஞ்சு உங்களுக்கு இலவசமா மேரேஜ் அட்வைஸ் தரத்துக்கு அதில் ஒழுங்கு செய்வினம். ஜஸ்டிஸ் கனெக்ட் என்ற அமைப்பு வந்து ஒரு கம்யூனிட்டி லீகல் சென்டர் சார். எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அங்க இருக்கிற லாயர்ஸ் வந்து அன்ரெப்ரசன்ட் லாயர் இல்லாம வர கிளைண்ட்ஸுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இருக்கணும். அவையில் வந்து அரசாங்கத்து இந்த லாயர்ஸோட சேர்ந்து வேலை செய்யற ஆக்கள் இல்லை.